கிருபையும் இருக்கிற இந்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சமத்திலே வருகிறோம் ஆண்டவரே. ஆராதித்தோம், துதித்தோம் ஆண்டவரே, மயப்படுத்தினோம் ஆண்டவரே. இந்த வானமும் பூமியும் முடிந்தாலும் அந்த வார்த்தை ஒளியாத கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, அந்த வார்த்தையின் மூலம் பிள்ளைகளோடு நீ பேசும்படியா இடப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது நாமம் ஒன்று இந்த இடத்திலே மயப்பட்டு உயர்த்தப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சில நேரங்களை மறைத்துக் கொள்ளும் கிருபையும் கரம் கூட்டத்தை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நல்ல போதகரே, நீர் வந்து எங்களை போதித்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்து பிதாவே, ஆமென். ஓகே, ஆசீர்வாதத்தை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆசீர்வாத ஆண்டு கடந்த உலகம் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பார்த்தோம். கடந்த முறை நான் பேசுகிற போது தேவனுடைய வசனத்தினால் எங்களுக்கு ஆசீர்வாதம் என்ற காரியத்தை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். வேதத்திலே சொல்லப்பட்டதான அந்த காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். மத்தியு எழுதின சுவிசேஷம் 22:14. மத்தியு எழுதின சுவிசேஷம் 22, இது வசனத்துக்கு கொடுக்கிறதுக்கு முதல் ஒரு முன்னுரையாக சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் தேவனுடைய வார்த்தைக்கு கடன் செல்ல போறேன். 22:14. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இதுமாய் எடுக்க தேவையில்லை. 1 Corinthians 3:27 பார்த்தால், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னுமாய் எபிரேயர் எழுதின 12:1 பார்த்தால் அங்கு சொல்லப்படுறது, விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் தேவன். அப்ப இடையிலே காத்துக்கொள்ள வேண்டியவர் யார்? விசுவாசத்தை தொடக்கிறவர் அவர், முடிக்க போறவர் அவர். விசுவாசத்தை எங்களை தொடக்கிவிட்டார் இறந்த காலம், முடிக்க போறவர் வருங்காலம். நிகழ்காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தின்படி நடக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு வேதத்திலே நாங்கள் பார்த்தால், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, போன வருஷத்துக்கோ அல்லது முந்தைய வருஷத்திலோ ஆண்டவர் தெரிந்து கொண்ட மக்கள் நிமித்தம் பழைய ஏற்பாட்டில் தொடக்கம் பார்த்தால், ஆண்டவர் யாராரை தெரிந்து கொண்டிருக்கிறார், அந்த தெரிந்து கொள்வதன்படி அவர்கள் தேவனுடைய காரியத்தை செய்து முடித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களையும் காண முடியும். அதே நேரத்திலே தேவனை தெரிந்து கொள்ளலை உதாசீனப்படுத்தி அதன்படி வாழாமல் அவருடைய வாழ்க்கை பரிதாபம் போன காரியத்தை குறித்தும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கிட்ட சிம்சோனை குறித்து பார்க்கத்தான் தெரியும், சவுல் ராஜாவை குறித்து பார்த்தா தெரியும். ஆனா தேவன் தெரிந்து கொண்ட தாவீதை குறித்து பார்க்கிறோம். இன்னுமாய் அநேக பழைய ஏற்பாடுகளை பார்த்தால் அநேகரை குறித்து நான் சொல்ல முடியும், தெரிந்து கொண்டவரை, தேவன் தெரிந்து கொண்டவர். அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டிலே பார்த்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 சிஷ்யர்களை தெரிந்து கொண்டார். ஒருவன் காட்டி கொடுத்தான், 11 பேரும் தேவனுக்காய் வாழ்ந்தார்கள், 10 பேர் இரத்த சாட்சியம் அளித்தார்கள், ஒருவன் மிகவும் வயசு என்று மதித்தார். பவுலை தெரிந்து கொண்டார், பர்னபாவை தெரிந்து கொண்டார். இப்படி பார்த்தால் ஏன் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார் இல்லையா? அப்ப தேவன் தெரிந்து கொண்டார், நாம் அதன்படி வாழ வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை குறித்து வேதத்திலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட எட்டு தேவனுடைய வசனத்தில் சொன்ன எட்டு பேர்களை குறித்து பார்த்து நாம் கடந்து செல்ல போறோம். அவர் தெரிந்து கொள்வது நல்லது, ஆனா நாம் என்னத்தை தெரிந்து கொள்ளுகிறோம். இந்த புது வருஷத்தில் இந்த ஒரு வருஷத்தில் ஒரு மாதம் முடிகிறது இன்றையோடு. அப்ப இந்த மாதம் முடிவிலே வந்திருக்கிற நாம் இந்த வருஷத்திலே என்னத்தை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்ப தெரிந்து கொள்ளுதலின் படிதான் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். நாம் பிழையானதை தெரிந்து கொண்டால் எங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போவோம். அவருக்கு பிரியமானதை நாம் தெரிந்து கொண்டால் அவருடைய வார்த்தையின்படி அவர் தந்த வாக்குத்தத்தின்படி நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆகவே அப்படியா பார்த்தால் வேதத்தில் இருந்து பார்க்க போகிறோம். ஜோசுவா புஸ்தகத்திலே பார்த்தால் ஜோசுவா புஸ்தகம் 2 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜோசுவா புஸ்தகம் 2 அதிகாரத்திலே அங்கே 2 அதிகாரம் முழுவதை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே ஒரு காரியத்தை குறித்து அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அங்கே ஜோசுவா எரிகோவை பிடிக்கிறதுக்காக என்ன செய்கிறார், 2 மனுஷரை வேப்பாக்க அனுப்புகிறார். அப்ப அவர் அனுப்பும் போது அங்கே போய் என்ன செய்கிறார்கள், அந்த தேசத்தை வேப்பார்க்க ஒரு இடத்திலே போகிறார்கள். போகும்போது அது ராகாபுடைய வீடாய் இருக்கிறது. அங்கே அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். தங்கியிருந்த போது அவள் ஒழித்து வைக்கிறாள். ஒழித்து வைத்த போது அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த ராஜா கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டு ஆக்களை அனுப்புகிறான். உன்னிடத்திலே வந்தார்களே 2 பேர் அவளை என்னிடத்தில் ஒப்புக்கொடு என்று கேட்கிறார்கள். அவர்கள் தேசத்தை வேப்பாக்க வந்திருக்கிறார்கள். அவளை கொல்ல வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை அவர் செய்கிறார். ராஜா அங்க வந்து அவர் சொல்றார், வந்தார்கள் உண்மைதான், ஆனால் போய்விட்டார்கள். இங்க விரைவாக போய் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த காரியத்தை ராகாப் செய்கிறார். ஆனால் அந்த ராகாப் என்ன செய்கிறார் என்றால், மேலே ஒழித்து வைத்து விட்டு அவர்கள் போன பிற கதவை சாத்தி விட்டு மேலே போய் அவர் சீக்கிரமாக விழுந்துட்டு கெதியா போய் நீங்கள் ஒழித்துக் கொள்ளுங்கள், எங்க இந்த இடத்துல நீங்க 3 நாள் ஒழித்திருங்கள், அதுக்கு பின் அவர்கள் எல்லாரும் தேடி வந்த பிறகு நீங்கள் உங்க இடத்துக்கு போங்கள் என்று அங்க சொல்ற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அப்ப அந்த ராகாப் செய்த காரியம் என்ன என்ற காரியத்தை குறித்து நாங்க பார்க்கும்போது 9 வசனத்தை பாருங்கள்.
கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறார் என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனால் என்றும் அறிவேன்.
என்ன சொல்கிறார் ராகாப் சொல்லுகிறாள், என்ன சொல்லுகிறாள், அறிவேன் என்று சொல். அடுத்த வசனத்தை பாருங்கள்.
நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தின் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீயோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம்.
அடுத்தது,
கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று, உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர்.
எங்க வாழுகிறாள், எரிகோவில் வாழ்கிறார். தேவனை அறியாத ஒருவள் வாழுகிறாள். அவள் 2 பேரை வந்தபோது காட்டி கொடுத்திருக்க முடியும். காட்டி கொடுத்திருந்தா ராஜாவின் மூலம் என்ன நடந்திருக்கும், அவளுக்கு ஏதாவது கிடைத்திருக்கும். ஆனால் அவள் செய்த ஒரு காரியம், அவள் அதிலே தெரிந்து கொண்ட காரியம் என்னென்று சொன்னால், 2 பேரையும் ஒழித்து வைத்தாள். ஒழித்து வைத்தது காரணம் என்னென்று சொன்னால், அவள் சொல்கிறார், தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனால் என்று நான் அறிவேன். அது மாத்திரமில்ல, அவர் அடுத்த வருஷத்தினால் நாங்கள் ஓகுக்கும் செய்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம். சுவந்த சமத்தை பிரித்து நீங்கள் வரத்தக்கதாய் தேவன் செய்தி நாங்கள் கேள்விப்பட்டோம், அறிவேன், கேள்விப்பட்டோம். எரிகோவில் இருந்து அவள் கேள்விப்பட்டிருக்கிறார். கேள்விப்பட்ட போது அவள் தெரிந்து 2 பேரை ஒழித்து வைத்தாள். வேப்பாக்க வந்தவள் அவளுக்கு தெரியும். ஆனால் அவள் ஒழித்து வைத்தாள், மறைத்து வைத்து என்ன செய்தாள், ஜன்னல் வழியாக சிவப்பு நூலை கட்டி அங்கு என்ன செய்விட்டார், இறக்கிவிட்டார். இறக்கிவிட்ட போது இவர்கள் வந்து இந்த தேசத்தை பிடிக்கிற நாட்கள்ல எரிகோவை யுத்தம் செய்து பிடிக்கவில்லை. 6 நாள் சுத்திச்சனர்கள், 7ஆம் நாள் எக்காலமூது நாள்கள் இடிந்து விழுந்தது, எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்ல தீட்டுள்ளதை எடுக்க வேண்டாம் என்று என்ன செய்தார், எல்லாவற்றையும் அங்குள்ள மக்கள் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் அழித்தார்கள். பொன்னையும் அந்த காரியத்தை மட்டும் கர்த்தருக்கு எடுத்துக் கொண்டார்கள், மற்ற எல்லாவற்றையும் அவர்கள் அழித்து போட்டார்கள். அப்படியாய் இந்த ரஹாப் செய்த காரியத்தை பாருங்கள். அவள் தெரிந்து கொண்ட காரியம் என்னன்னு சொன்னார், அவர்களை ஒழித்து வைத்து வேவுபாக்கத்துக்கு ராஜாவுக்கு கூட பயப்படையில்லை. இத கேள்விப்பட்டா, இவ ஒழிச்சு வச்சு இங்க இருந்து தப்பி போன கேள்விப்பட்டால் என்ன நடக்கும் என்றால் இவர் குடும்பமே அழிக்கப்பட்டிருக்கு. இல்லாட்டி கொடுத்திருந்தா என்ன செய்யிருக்கும், ராஜாவும் மூலம் அதிக பொருட்களையே ஏதோ காரியத்தை பெற்றிருக்க முடியும். ஆனால் அவள் தெரிந்து கொள்ள என்றால், உங்கள் நிமித்தம் உங்கள் கர்த்தர் செய்ததை நான் அறிவேன், நான் கேள்விப்பட்டிருக்கிறோம், நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம், நாங்கள் கலங்கி போயிருக்கிறோம், உங்களை தேவனே தேவன் என்று அவர் சொல்லுகிறதை பார்த்துக்கோ, கீழே பூமியிலும் அவர் தேவனாயிருக்கிறார் என்று சொல்லி அவள் என்ன காரியத்தை அவள் தெரிந்து கொண்டால் பாருங்கள். 21வது வசனத்தை பாருங்கள்.
அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆகக்கடவு என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவர் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலே கட்டி வைத்தார்.
அப்ப அந்த சிவப்பு அவர் இறங்கின கயிறை அவள் அப்படியே கட்டி வைத்திருந்தார். அவர் ஒரு காரியத்தை கேட்கிறார், நீங்கள் இந்த தேசத்தை வந்து நீங்கள் பிடிக்கும் போது நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்னாரை என்னையும் மாத்திரம் இல்ல, என் சௌரலையும் என் தாய் தப்பன்மாரையும் எனக்கு உண்டான எல்லாரையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும், நீ கொன்று போடாதீர்கள், எரிகோல் உள்ள எல்லாரையும் நீங்கள் கொண்டு போட்டாலும் எங்களை கொண்டு போடாதீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போதுதான் அவர் சொல்லுகிறார், நீ நான் வரும்போது இந்த சிவப்பு நூலை நீ தொங்க விட்டுக் கொண்டே இரு, அப்படி இருந்தால் நான் என்ன செய்வேன், உங்களை சங்காரம் பண்ண மாட்டேன், இதுக்கு வெளியே இருந்தால் சங்காரம் பண்ணலாம், நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். அவள் தெரிந்து கொள்ளுதல் நிமித்தம் அங்கு என்ன நடக்கிறது என்று சொன்னார். 6வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். யோசுவா 6வது அதிகாரம் 17வது வசனம்.
ஆனாலும் இந்த பட்டணமும் இதுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடு வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவார்கள்.
பாருங்க, அவரோடு மாத்திரம் அவர் உயிரோடு, அவள் தெரிந்து கொள்ளுதலினால் அவள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். பாருங்க, இன்னும் 22வது வசனம், யோசுவா தேசத்தை பார்த்து 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டுக்கு போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரியையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கு இருக்க வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். அப்படியே வேவுகாரர்கள் போய் அவளை மட்டும் விடுதலையாக்கி அவள் கொண்டு வந்தார். அப்ப பாருங்கள், அவள் தெரிந்து கொள்ளுதல் நிமித்தம் என்ன நடந்தது என்று சொன்னால், அவள் ஆசீர்வதிக்கப்பட்டார். புறஜாதி மக்கள் இனம் எரிகோல வாழ்ந்தது, விக்கிர ஆறையிலே வாழ்ந்தது. அவள் தெரிந்து கொண்ட ஒரு நோக்கத்தின் நிமித்தம் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்க முடியும். சரி, இது பழைய ஏற்பாடுல இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் எபிரேயர்கள் நிருபத்தில் எடுத்து பாருங்கள். இந்த காரியத்தை குறித்து எபிரேயர்களின் ஆக்கியோன் இந்த காரியத்தை குறித்து அவங்க சொல்லுகிறதை பார்க்கலாம். எபிரேயர்களின் நிருபம் 11வது அதிகாரம் 31வது வசனம்.
விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வெகுவாரை சமாதானத்தை ஏற்றுக்கொண்டு கிருப்பறியாதவர்களோடு கூட சேதமாகாது இருந்தாள்.
அவள் சேதம் ஆகாது இருந்தாள். அப்ப எரிகோவில் எல்லா மக்களும் சேதப்பட்டு போனார்கள், இவர்கள் மட்டும் சேதப்படவில்லை. பாருங்கள், இன்னுமாய் யாக்கோபின் நிருபம் 2வது அதிகாரம் 24-25வது வசனத்திலையும் கூட இந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டது, அந்த ராகாப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினால் மாத்திரம் அல்ல, கிரியையினாலும் நீதிமாக்கப்படுவான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தப்படி ராகாப் என்னும் வேசியையும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியையினாலே அல்லவோ நீதி உள்ளவாக்கப்பட்டாள்.
அவள் என்னவாக கிரியையினாலே, அவள் தெரிந்து கொள்ளதனால், அவள் செய்ததனால் அவள் என்ன செய்தாள்? அவள் நீதிமானாக்கப்பட்டாள். சரி, இதுதான் நடந்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த காரியத்திலே பார்க்கும்போது கூட இந்த ராகாப் இடம் பெறுகிறார் இல்லையா? முதலாம் அதிகாரம் மத்திய 5 முதல் பதியை மட்டும் வாசிங்க. மத்திய 5 முதல் பதியை மட்டும் வாசிங்க.
சல்மோன் போசாவை ராகாபிடத்தை பெற்றாள்.
யாரு?
சல்மோன்.
சல்மோன் போவாசை யாரிடத்தில் பெற்றாள்? ராகாபிடத்தில் பெற்ற. அப்ப ஆண்டவருடைய பிறப்பிலே அவளுடைய பெயர் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கு. காரணம், அவள் தெரிந்து கொண்ட ஒரு இருள் காரியம். அவள் தெரிந்து கொள்ளதினால் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து பிறப்பில் கூட அந்த அவளுடைய பெயர் இங்கே பதிவு செய்யப்பட்டது. லூக்காவிலும் சுவிசேஷத்திலும் இந்த காரியங்கள் பதிவு செய்யப்பட்டது. ஆகவே நாம் இதை தெரிந்து கொள்கிறோம் என்றதை குறித்து ஜாக்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, இரண்டாவது ஒரு காரியத்தை குறித்து பார்த்தால் ருத்தின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ருத் புத்தகம் 3 பார்த்தால் அங்கே நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் காலத்திலே அங்கே என்ன நடக்குது? பெத்லகேம் ஊரனாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். காரணம், இந்த பெத்லகேமில் என்ன நடந்திருக்கு? பஞ்சம் உண்டாயிற்று. அப்ப இவன் என்ன செய்கிறான்? மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே சஞ்சரித்தான். சஞ்சரித்தான் என்றால் போறதும் வர்றதும் ஆய் இருந்தான். 2 பார்த்தால் அந்த மனுஷனுடைய பெயர் எலிமேக்கு, அவன் மனைவியின் பெயர் நகோமி, அவர் 2 பேர் கிலியோன், அடுத்தது மாக்லோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராய் எப்ராத்தியாரை அவர்கள் மோவாப் தேசத்தில் போய் அங்கேயே இருந்து விட்டார்கள். எங்கிருந்து போறார்கள்? பெத்லகேமிலிருந்து மோவாப் தேசத்துக்கு போறார். காரணம், பஞ்சம் ஏற்பட்டது. ஆறு போயினும் நகோமியும் அவருடைய கணவனும் 2 4 பேர் போகிறார்கள். போய் அந்த தேசத்திலே கிட்டத்தட்ட 10 அவர்கள் இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்கார். மோவா தேசத்தில் 10 அங்கு வாழும் போது அங்கு என்ன சம்பவம் நடந்தால், அங்கு 2 போன உடனே எலிமேக்கு இறந்து விட்டார், நகோமி விதவையாக்கப்பட்டார். அடுத்தது 2 மோவா தேசத்து பெண்களை மறுபணிகளால் ஒரு பேர் ஓர்பால், மற்றவது ரூத். சரி, திருமணம் முடித்து சில நாட்களே அவர்களும் மறித்து வருகிறார். இப்ப என்ன நடக்குது? நகோமி விதவை, ஒர்பேல் விதவை, ரூத் விதவை, 3 பேரும் விதவையாக இருக்கப்பட்டிருக்கார். அப்படியான நாட்கள் வரும்போது நகோமிக்கு கேள்விப்படுறார், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகார் மறந்தார் என்று அவர்கள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு மோவாப் தேசத்திற்கு திரும்பிப்படி அவர்கள் எழுந்தார்கள். 3 பேரும் தான் வலிக்கிறார்கள். போறண்டா 6 பேர் போயிருக்கோம், ஆனால் 3 பேர் மறித்து விட்டார்கள். 3 பேர் அங்கிருந்து புறப்பட்டு போகிறார். புறப்பட்டு போற வழியிலே அந்த நகோமி சொல்லுகிறார், சில சம்பாசனம் நடக்குது ஒர்பேலுக்கும் ருத்துக்கும், அப்படியான சம்பாசனம் நடக்கு. 3 பேர் தான் வலிக்கிறார்கள், எழுகிறார்கள். புறப்பட்டு போற வழியில அவர் சொல்லுகிறார், நீங்க என்னோட வர வேண்டாம், நீங்க ஆர்வமாவது போய் நீங்கள் திருமணம் முடித்து வாழுங்கள். என்னால முடியாது, நான் வாழ்க்கைப்பட முடியல, தேவன் என்னை இப்படியான காரியங்களை செய்து முடித்து விட்டார். ஆகவே என்னால முடியாது, நீங்கள் என்ன விட்டு போங்கள், நீங்க வாழ வேண்டிய வயது என்று சொல்லி அவர்களை சொல்கிறார். அவர்கள் அழுகிறார்கள். அழுது போட்டு பிறகும் மீண்டும் அவள் சொல்லுகிறார், என்னால முடியாது, நான் திருமணம் முடித்தாலும் என்னோட முடிச்சு நான் ஒரு பிள்ளை பிறந்து அதை வளர்ந்து வரமலை இங்க காத்திருக்கிறது. கூடாத காரியம், இயலாத காரியம், முடியாத காரியம், என்று சொல்லி அவள் சொல்லி முத்தமிடுகிறாள். முத்தமிடும் பொழுது ஓர்பாள் அழுது அவளோட முத்தமிட்டு அவளோட பிரிந்து அவள் செல்லுகிறாள். ஆனால் ருத் என்ன செய்கிறாள், அவள் சொல்லுகிறார் ருத்தை பார்த்து, 15 வசனத்தை வாசிங்கள்.
அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியும் பிறகு திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்.
நான் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணையால் அவர் ஒன்றும் விட்டு என்னை விட்டு பிரிக்காது. கத்த அதுக்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள். அப்ப ரூத் என்ன செய்கிறாள், ஒற்பால் போய்விட்டாள், ருத்தும் போயிருக்கலாம், ஆனால் அந்த ரூத் அந்த இடத்திலே அவள் தெரிவு செய்த ஒரு காரியத்தை குறித்து பார்த்தாள். அவள் என்ன செய்கிற சொல்லுகிறாள், உம்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போகிறதை குறித்து என்னோடு நீர் பேச வேண்டாம். அவள் சொல்ற காரியங்கள், நீர் போகும் இடத்துக்கு நான் வருவேன். அவளுடைய தெரிவை பாருங்க, நீர் போகும் இடத்துக்கு நான் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மோர்பா முழு விக்கிரத்தில் உள்ள தேசம், ராகாப்பையும் பார்த்தா விக்கிறது, இங்கே மோபாபுங்க அப்படி இருந்த எங்களை தான் தேவன் தெரிந்து கொண்டார் இல்லையா. மரணம் இடத்தில் நம்ம ஏன் நாங்கள் அடக்க மரணமே இல்ல, வேறொன்றும் எங்களை பிரிக்க முடியாது என்று ரூத் அதில் ஒரு தீர்மானம் பண்ணுறார். அப்ப இந்த ரூத் அந்த இடத்திலே தீர்மானம் பண்ணி நம்மையோடு புறப்பட்டு பெத்லகேம் நகரத்தை நோக்கி வருகிறார். ஒற்பாளை பற்றி புத்தகம் இருக்கா வேதத்தில், பேர் மட்டும்தான் அதுல இருக்கா கொஞ்ச இடத்துல, அவ்வளவுதான். ஆனா ரூத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு. ரூத் என்ன செய்கிறார், அவள் தெரிந்து கொண்டு காரியத்தை அங்கே வருகிறார். வந்து என்ன செய்கிறார், அங்கு போய் அது அறுப்பு காலம் ஆயிருந்தது, விதப்பின் காலம் இல்ல அறுப்பின் காலமா இருந்தது. அப்ப அறுப்பின் காலத்தினால் இவர்கள் வந்திருக்கிறார். வந்தபோது இவர் வயல்வெளியில போய் அங்கே பொறுக்கி போவாசன் வயல்வெளியில அங்கே செய்கிறார். போவாஸ் அவருடைய உறவினக்காரர். அப்படியாய் இருந்தபோது இவள் தெரிவினால் என்ன நடந்ததுன்னு சொன்னார், போவாசை திருமணம் முடிக்கிறார். போவாசை திருமணம் முடித்து அங்கு என்ன நடக்குதுன்னு சொன்னார். நாங்கள் முதல் வாசித்த மத்திய முதலாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளும், மத்திய முதலாம் அதிகாரத்திலே 5 வசனத்திலே முன்னுக்கு வாசி, மத்திய முதலாம் அதிகாரம் 5 வாசி.
சல்மோன் போவாசை ராகாபிடத்தை பெற்றால், போவாஸ் ஓபேதை ரூத் ரூத் நடத்தை பெற்றால், ஓபேத் ஈசாக்கை பெற்றால்,
தெரிவு செய்தால் தான் தெரிந்து கொண்ட காரியத்தை மித்தம் இயேசு பிறப்பிலே வருகிறார். ரூத் அன்றைக்கு தெரிந்து கொண்டால், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், மரணமே அல்ல பிரிக்கும். அவள் தெரிந்து கொண்ட காரியத்தின் மித்தம் ரூத் கூட ஆண்டவரை பிறப்பிலே வருகிறதா இருக்கிறார். ஆகவே நாம் தெரிந்து கொள்ற காரியத்தை குறித்து மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அடுத்தது 3 காரியத்தை பார்த்தால், அங்கே அவரை குறித்து ஆண்டவரும் தெரிந்து கொண்டார். ஆனா அவர் தெரிந்து கொண்ட ஒரு காரியத்தை குறித்தான் நான் எடுக்க போறேன். அவர் தாவீது. தாவீது குறித்து பார்த்தால், தாவீது 1 புத்தகம் 17 அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து பார்த்து வாசித்து பார்த்தீங்களா, அங்கே ஒரு காரிய சம்பவத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். 17 அதிகாரத்திலே அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அந்த தாவீதை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நன்கு தெரியும், பல வார்த்தைகள் கேட்டிருக்கு. ஆகவே அந்த தாவீதை குறித்து அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். அப்போது சாப்பன் கூப்பிடுறார், தாவீதே உன்னுடைய சகோதரர்கள் சமுத்திரத்திலே போய் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். மூன்று சகோதரர்கள் அவனிடத்திலே போர் செய்து கொண்டிருக்கிறார்கள், யுத்தத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பெலிஸ்தரோடு. அப்பவே மூன்று பேரையும் நீ போய் விசாரித்து சில அப்பத்தையும் காரியங்களையும் கொடுத்து இவர்களை கொடுத்து அவர்களிடத்திலிருந்து ஒரு அடையாளத்தை நீ பெற்றுக் கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் போது தாவீது போகிறான். தாவீது போய் அவரிட போய் அங்க காரியங்களை இறக்கி அந்த பொறுப்பானாளர்கிட்ட கொடுத்து வைத்துவிட்டு அவர் அவர்களை விசாரிக்கும்படி செல்லும் போது அங்கு ஒரு பெலிஸ்தீன் வந்து நிற்கிறான். அவன் ராட்சசன். அவனை கண்டு அந்த பெலிஸ்தீன் வரும்போது என்ன, காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். வந்து நின்று என்ன செய்கிறான், இஸ்ரவேல் தேவனை சபிக்கிறான். இதை தாவீது கேட்கிறான். அவன் அதுக்காக வரவில்லை, அவன் அந்த இடத்துல வந்தபோது கேட்கிறான். அப்ப பெலிஸ்தீன் அவன் வந்து நிற்கும் போது இல்ல, அவன் வந்து அவன் காலையிலும் மாலையும் 40 நாள் வந்து நிற்கும் போது எல்லாரும் என்ன செய்வோம், நடுங்குவார்கள், பயப்படுவார்கள். அப்ப இவன் தாவீது இதை கேட்ட போது, தாவீது சின்னன் இளம் வாலிபனா இருந்தான், கேட்டபோது அவனுக்கு தாங்க முடியல. ஏண்டா தன்னுடைய தேவனை நிந்திக்கிறதை அவன் தாங்க முடியவில்லை. அதுதான் அவன் வைராக்கியம் கொண்டான், ஆர்வம் கொண்டான். அவன் ஆர்வம் கொண்டு என்ன செய்கிறான், எப்படியாவது இந்த பெலிஸ்தீனை நான் கொள்ளுவேன் என்று அவன் ஒரு காரியத்தை அங்க தெரிவு செய்கிறான். தெரிவு செய்த போது சவுளிடத்தில் போய் இந்த காரியத்தை சமயம் சொல்றான், நீ என்னத்துக்கு இங்க வந்த, உன் துணிகரத்தை நான் அணிவேன். ஏனென்றா சவுளுக்கு முன்னாதான் இவன் ராஜாவான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு சாமுவேலால். சவுளுக்கு தெரியும் இவன் ராஜாவான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கான். அதுதான் சமயம் கேட்கிறான். அவரே நடுங்குறான். அவன் பெலிஸ்தீன் வந்து நின்ற போல இவன் நடுங்குறாங்க எல்லாரும். 40 நாளை தொடர்ந்து காலையிலும் மாலையிலும் வந்து நிந்திக்கிறான் இஸ்ரவேல் தேவனை. ஆனா எல்லாரும் பயங்கரம் நடுங்குறாங்க. ஆனா தாவீது இதை கேட்ட போது வைராக்கியம் கொள்றான், நான் கொள்றேன். ஆனா அது தமையனுக்கு பிடிக்கல. உடனே அவன் சொல்றான், நீ எங்க வந்த, அந்த ஆட்டுக்கு ஆறுட்டு தர விட்டு வந்த. உன் துணிகரத்தை நாங்கள் அறிவோம் சொல்லும்போது அவன் விளாத்தி போய் மற்ற இடத்துல சொல்றான், நான் செய்யறேன். சவுளுக்கு அறிவிக்கப்பட்டது. சவுள் என்ன செய்யறான், தன்னுடைய சவுள் சொல்றான், சவுளே சொல்லுகிறான், அவன் சிறுவயது தொடக்கம் யுத்த வீரன், நீ இவனை கொள்வது கஷ்டம், முடியாது என்று சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், தாவீது சொல்லுகிறான், ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, என்ன ஆட்டில் ஒன்றை பிடித்து கொண்டது, நான் போய் அதை விடுவித்தேன், விடுத்த திரும்பி என்ன பாயும்போது நான் கிழித்து போட்டு அதை சாக்கொண்டு விட்டேன். அப்படியாய் இந்த சிங்கத்தையும் கரடியையும் கொன்ற கர்த்தர் எனக்கு உதவி செய்தது போல இந்த பெலிஸ்தீனும் அவனை போல ஒருவன் தான், அந்த மிருகத்தை போல ஒருவன் தான் என்று சொல்லுகிறான். சொல்லி போட்டு உடனே சொல்லலாம், சவுல் சரி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், கர்த்தர் உன்னை நடத்துவார் என்று சொல்லி அனுப்பி விடுறான். அனுப்பி விடும் போது இவன் என்ன செய்கிறான், சவுல் என்ற உடுப்புகள் எல்லாம் போடுறான், ஆயுதங்களை போட்டு பார்த்தா இவருக்கு சரிவர இல்ல, இது எனக்கு சரிவராது, இது எனக்கு பழக்கம் இல்லை என்று எல்லாவற்றையும் கழுதி போட்டு என்ன செய்யறான், தடியை எடுத்துக்கொள்றான். மேய்ப்பனுக்கு கையில் இருக்கிற என்னது, அந்த நாளில் ஆடுகளை மேய்க்கிறது தடி, தடி எடுத்துக்கொள்கிறான், கவனை எடுத்துக்கொள்கிறான். எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரையில போய் என்ன செய்கிறான், 5 கூழாங்கற்களை அவன் தெரிவு செய்கிறான். அந்த பெலிஸ்தீன அந்த பெரிய யுத்த வீரனை கொள்றதுக்கு அவன் தெரிவு செய்து 5 கூழாங்கற்களை ஆற்றங்கரையில் எடுக்கிறான். கூழாங்கற்கு ஏன் ஆற்றங்கரையில் எடுக்கப்பட்டது, ரோட்ல எடுத்திருக்கலாம் தானே, யுத்தம் செய்யற இடத்துல எடுக்க, ஏன் ஆத்துல எடுத்தான், அதுக்கும் ஒரு காரியம் இருக்குல்ல, அது வேணுமெண்ணா இன்னொரு நாளைக்கு அதற்கு பெரிய விசித்தமான இன்னொரு நாளைக்கு செய்வோம். அப்ப அந்த கல்லு ஆற்றங்கரையில் அந்த கல்லை 5 கூழாங்கற்கு அவன் தெரிவு செய்கிறான். தெரிவு செய்து அவன் போகிறான். போய் யுத்தத்துக்கு போகும்போது பெரிசனுக்கு கோபம் வந்துச்சு. அவர் சொல்லுகிறார், நீ தடியோட வர, நான் என்ன நாயா? உன் மாமிசத்தை இந்த பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கு நிறையா கொடுப்பேன் என்று சொல்லி சவால் விடு. தாவீது சொல்கிறான், உங்க மாமிசத்தையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி என்ன செய்கிறான், அவனை எதிர்த்து வரும்போது கவண்டிலே கள்ள வித்து ஆண்டவர் காட்டுறார் என் இடத்திலே இந்த பிலிஸ்தியன் எப்படியா இருக்கிறான் சொல்லி ஆண்டவர் காட்டு நெத்தியை சுழட்டி ஒரு ஏறி நெத்தியில பட்ட போது விழுகிறான், அவனுடைய வாளை எடுத்து தலையை வெட்டுகிறான். காரணம், தாவீது தேவன் அழைத்தாரான் நிச்சயமா, ஆனால் தாவீது தெரிந்து கொண்ட காரியம் தன்னுடைய தேவனை நிந்தித்ததை அவனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இரண்டாவது, அவன் கூழாங்கற்களை தெரிவித்தான், அதை தெரிவு செய்து அதே கூழாங்கற்களால் பெலிசனை கொன்றான். காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தது மாத்திரமல்ல, அவன் தெரிந்து கொண்ட காரியம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே நாம் இன்றைக்கு என்னத்தை தெரிவு செய்திருக்கிறோம், அவன் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு, அவன் ஜீவன் உள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே, அதான் அவனுக்கு உள்ள வைராக்கி. அவன் தெரிந்து கொண்டது காரியம் அடுத்தது நான்காவது காரியம் ஒருவரை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அவரை குறித்து ரெண்டு காரியங்களை பார்த்து நாங்கள் கடை செல்ல போறோம். டேனியல் புஸ்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அவனுடைய தெரிவை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். டேனியல் புஸ்தகம் நீங்க முதலாம் அதிகாரத்தில் நீங்கள் 8-16 வரை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அங்கே டேனியல் நேபுகாட்நேச்சர் சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறார். அதில் நாலு பேர்களை அழைத்து கல்விமான்கள் படித்தவர்களை அழைத்துக் கொண்டு செல்லுகிறான். அதில் டேனியல் ஒருவர். ஆகவே அந்த டேனியலை என்ன செய்கிறான், கொடுத்து அவன் சொல்லுகிறான், ராஜா கட்டளை இருக்கான், இவர்களுக்கு நல்ல சாப்பாடுகளை கொடுத்து இவர்களை செய்ய வேண்டும் என்று. ஆனால் என்ன செய்கிறான், இன்றைக்கு நாங்க இருக்கிறோம், இதுல ரெண்டு மேசை வச்சிருக்கேன்னு வச்சுக்கிறோம், ரெண்டு மேசையில இதுல ஒன்றுல ஆட்டுறச்சி மாட்டுறச்சி பண்டி முயல் ஒட்டகம் சரி குதிரை இந்த இறைச்சி எல்லாம் வச்சிருக்கு, எல்லாம் மேசையில வச்சிருக்கு. இந்தியால மேசையில ஒன்றுல கனவா நண்டு ஒவ்வொரு மீன்களை அப்படியே வச்சிருக்கு. வச்சிருந்தால் நாம் என்ன செய்வோம், வந்திருந்து உடனடியாக வந்து என்ன செய்வோம், பார்த்த உடனே என்ன செய்வோம், இதுல எது நல்ல சுவையா இருக்கும் இல்ல, எல்லாத்தையும் ஒவ்வொரு கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பார்ப்போம் இல்லையா டேஸ்ட் பார்ப்போம். ஆனால் ஜூதன் ஒருவனை நீங்கள் விட்டீர்கள் என்றால் அவன் முதலாவது பார்ப்பான், இதுல எதை தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், எதை சாப்பிட சொல்லியிருக்கிறார் என்றதான் முதலாவது பார்ப்பான். ருசியை பார்க்க மாட்டான். ஆண்டவர் எதை சாப்பிடவண்ண தனக்கு கட்டளை இட்டிருக்காரோ அதை தவித்து விடுவான், அது அவன் தெரியுது. இந்த தானியலையும் குறித்து பார்க்கிறோம், அவனுடைய போஜனத்தினால் ராஜாவின் போஷணத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி, திராட்சரசத்தாலையும் இதாலையும் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி, தன்னை கெடுத்துக் கொள்ளாதபடி அவன் ஒரு காரியத்தை அங்கு தெரிவு செய்கிறான். உணவிலே என்னது, பருப்பும் நல்ல புஷ்யா கடலைகளையும் இதுகளையும் சாப்பிட்டு இருக்கத்தாய் அவன் தெரிவு செய்கிறான். இது அந்த பிரதானிக்கு சொன்ன போது அவன் சொல்லுகிறான், இதை நான் உனக்கு கொடுக்காவிட்டால் என்னை அவர் ராஜா சிறைச்சேதம் பண்ணிவிடுவார், கொலை செய்து விடுவார். ஆகவே இதை நான் செய்வது கஷ்டமான காரியம், முடியாத காரியம், ராஜா கட்டளையிட்டதான் அவன் செய்ய முடியும் என்று சொல்றான். அப்போது டேனியல் சொல்றான், இதை நீ வேணுமென்றால் 10 நாளைக்கு என்னை சோதித்துப்பார், அவருடைய முகங்களையும் கலைகளையும் நான் இதில் சாப்பிட்றேன், நான் அவர்களுக்கு அதை கொடு பார்த்து சோதித்து பார்த்த போது இவன் மிக இதாகவும் இருந்தான். ஆகவே அன்றைக்கு அவன் தெரிவு செய்த காரியம் என்னன்னு சொன்னார், இது தேவனுக்கு பிரியமான காரியம், தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம், தேவனை அசுத்தப்படுத்த காரியத்தை அவன் என்ன செய்யறான், அதை விட்டு தீட்டுப்படுத்துற காரியத்தை விட்டு தன்னை அவன் என்னது போஜனத்தில கூட அவன் தெரிவு செய்து கொண்டதை குறித்து பார்க்கிறான். அவன் பிரதானியா இருந்தான். ஆகவே இந்த டேனியல் குறித்து பார்க்கும்போது அவன் அன்றைக்கு உணவு காரியத்தில் கூட தெரிவு செய்த நிமித்தம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். சரி, அடுத்தது இந்த டேனியல் புஸ்தகம் 6 அதிகாரத்திலே பார்த்தால் அங்கு ஒரு சம்பவம் இருக்கிறது. அது என்னவென்றால், டேனியல் எல்லாருக்கும் ஒரு பிரதானியாய் இருக்கிறது, அங்க உள்ளவர்களுக்கு பிடிக்கல. அங்க உள்ளவருக்கு பொறாமை கொண்டு எப்படியாவது டேனியலே குற்றம் பிடிக்கும் விதமாய் அவர்கள் கன காரியங்களை தேடி திருகிறார்கள். தேடி பிடிச்சா அவள் ஒரு குற்றமும் காண முடியல, ஒரு குற்றமும் அவனால் காண பிடிக்கல, கண்டுபிடிக்க முடியல. அப்போதான் அவர்கள் தந்திரமான காரியத்தை பார்த்தார்கள். இவர்கள் இவன் செய்யற காரியங்கள் அவனுடைய தேவனை பற்றி செய்யற காரியத்தை தவிர வேறு ஒன்றிலே இவனை குற்றம் பிடிக்க முடியாது என்று சொல்லி அந்த நேபுகாச்சேரத்திடம் போய் அந்த காரியத்தை குறித்து அவன் கதைச்சு என்ன செய்கிறான், 30 நாள் வரையும் நீர் உம்மை தவிர வேறு ஒருவரையும் அவர்கள் வணங்கக்கூடாது, ஒருவரையும் அவர்கள் பணிந்து கொள்ளக்கூடாது, கும்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டது. சொன்ன உடனே ஆனா அந்த காரியத்தை பார்த்தால் 10 வசனத்தை வாசி பாருங்க, 6 அதிகாரம் 10 வசனம் தானியேல் புஸ்தகம்.
அந்த பத்திரத்து கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல்கனிகள் திறந்திருக்க அங்கேதான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம்
செலுத்தினான். என்ன நடந்திருக்குது, வேற தவிர கும்பிடக்கூடாது சொல்லப்பட்டது. 30 நாளைக்குள்ள செய்யாட்டி சிங்க கோயில போடப்படும் என்று உத்தரவை ராஜா இருந்து பெற்றுக்கொண்டார். அப்ப அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டாச்சு என்று டேனியல் அறிஞ்சிருந்தும் அவன் அதை குறித்து இதன் அவன் தெரிவு செய்த காரியம் அவன் அனுதினமும் செய்து வந்தபடியே என்ன செய்கிறான், 3 வேளையும் ஜன்னல் கதவை துறந்து தேவனை ஆராய்ந்து துதிக்கிறான். இந்த காரியத்தை குறித்து இதன்ற போது அவர்கள் என்ன செய்கிறார்கள், நேரடியா போய் ராஜா இடத்தில் சொல்றார், இங்க பார், நாங்கள் இப்படி இப்படி இந்த காரியத்தை நாங்கள் பத்திரம் பண்ணிருக்கோம், இப்படி செய்யிருக்கிறோம், நீர் என்ன இது இந்த காரியத்தை இப்படி டேனியல் இப்படி செய்கிறான், தன் தேவனை ஆராதித்து 3 வேளை ஜெபிக்கிறான், இது என்ன செய்கிறான். அப்போது ராஜாவுக்கு மிக கஷ்டமா போயிட்டு, ஏன்னா டேனியல் குறித்து ராஜா அறிந்திருந்தான். அப்போ என்ன உயர்க்க ஒன்றும் செய்ய முடியாது, கொடுத்து அவருக்கு ஏற்கனவே முத்திரையிட்டு சட்டம் பிறப்பித்தாச்சு. அப்ப என்ன செய்ய வேணும், சிங்க குவையில போட வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து என்ன செய்கிறார்கள், சிங்கக்குறையில போட்டு கதவை அடைச்சாச்சு. ஆனா ராஜாவுக்கு இது இரவு முழுக்க நிச்சரே இல்லை, ஒரே யோசனை எப்ப விடியும் பார்த்துக்கொண்டே இருக்கிறார். அப்படியே இருக்கும்போது அந்த ராஜா சொல்லுகிறான், 15 தானியேல் புஸ்தகம் 6 அதிகாரத்தில் 19 வாசிங்க 19-20.
காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கவிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கவியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு, தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறது உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியலை கேட்டான்.
பாருங்க, சிங்க குகையில போட்ட அடைச்சு வச்சிருக்க சிங்கம் பசியோட தான் இருக்கும். அப்ப என்ன நடக்கும், அவன் தெரிவு செய்த காரியம் என்ன, நான் தேவனை ஆராதிப்பேன், நான் தேவனை 3 வேளை ஜெயிப்பேன், இது என்ன சட்டம் போட்டாலும் என்ன காரியம் வந்தாலும் நான் பயப்படேன். சிங்க குபையில போட்டாலும் இதுல போட்டாலும் நான் அஞ்சு. அவன் தெரிவு செய்த நிமித்தம் அங்க என்ன நடந்தது? சிங்க குபையில போட்டும்போது சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டது. கட்டப்பட்டது மாத்திரம் இல்ல, அந்த ராஜா அடுத்த நாள் விட்டு முறை நித்திரக்குள்ள உழும்பி ஓடி வந்து உன்னதமான தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்பிக்கவில்லை. இப்படி பாருங்கள், அவன் அறிக்கை ஒரு புறஜாதி ராஜா அறிக்கை பண்றது அளவுக்கு அவனோட தெரிந்தெடுத்தல் காரணமா இருந்தது. ஆனா என்ன நடந்தது? இதுக்கு காரணமா இருந்து காரியங்களை நடத்தின அவர்களை அதே சிங்க குகையில போட்ட போது, மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் போட்ட போது, சிங்கம் பாஞ்சு பாஞ்சு அப்படியே எல்லாரையும் கொண்டு போச்சு. அதே சிங்க குகையில டானியல் மீன்தான். அப்ப நாம் தெரிவு செய்த காரியத்தை குறித்து நாம் மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். டேனியல் தெரிவு செய்த உணவிலே தெரிவு செய்த காரியங்கள், அவன் ஜெபிக்கிறையிலே மூன்று வேளை ஜெபிக்கிறையிலே எது வந்தாலும் எதுவாக தெரிவு செய்தனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதால் டேனியல் புத்தகமே எழுதி வைத்திருக்கு. தேவன் வருங்காலத்தை குறித்து அநேக காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்தி காரியங்களை சொல்லியிருக்கான். சரி, அவை நம்முடைய தெரிந்திருத்தலும் ஜாக்கிரதையா இருக்கும். அடுத்தது அந்த மூன்று நான்கு பேர்களே, அடுத்த ஆக்கள் சாத்ராக் மேஷாக் ஆபத்னெகோ என்று மூன்று பேரை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. டேனியல் மூன்றாம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், அவர்கள் என்ன செய்கிறார்கள், நேபுகாத்நேச்சார் என்ன செய்கிறார், 60 முழ உயரம், 60 அண்டா கிட்டத்தட்ட 75 அடி, 6 முழ 6 அண்டா கிட்டத்தட்ட 9 அடி அகலம் உள்ள ஒரு சிலையை செய்து போட்டு இந்த சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. இந்த நாசரம் கிணறம் எல்லாம் வாசிக்கும் போது எல்லாரும் தாழ விழுந்து வணங்க வேண்டும். அப்படி வணங்காதவர் என்ன செய்யணும், அக்னி சூளையிலே போடப்படுவார். அப்படி வந்தபோது நாசரம் கிணறம் எல்லாம் வாசிக்கப்பட்டது, ஆனால் மூன்று பேரும் வணங்கவில்லை. அப்ப இது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, அவர் மூன்றாம் அதிகாரம் 15 வசனத்தை வாசி பாருங்க, 15 என்ன சொல்லப்பட்டிருக்கு,
இப்போதும் எக்காலன் நசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் தம்புரம் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ண வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது.
நல்லது
பணிந்து கொள்ளாதிருந்தாயில் அந்நேரமே எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்பிக்க போற தேவன் யார் என்றார்.
யார் சொல்லுங்க, உங்களை என் கைக்கு தப்பிக்க போற தேவன் ஜார் என்று சொல்லுகிறார்
சாத்ராக் மேசாக்.
சரி, அதுக்கு ஆபரேட் அவர்கள் சொல்லுகிறார்கள்,
நேபுகாத்நேச்சாரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை.
பாருங்கள், அவர்கள் அவர் மூவரும் தெரிவு செய்த காரியம், நாம் ஆராதிக்கிற ஒரு தேவனை மட்டும்தான் ஆராதிப்பேன், நான் கைதிகளாயிருந்தாலும் வேறு நாட்டுகளாக இருந்தாலும் அவர் செய்த பொலிசிலே நான் வணங்க மாட்டேன். அவனுடைய தெரிவு என்ன நடந்தது, என்ன நடந்தது? சூளை உங்களை தப்பிக்கத்தக்க தேவன் யார் என்று கேட்ட அதே நேபுகாத்நேச்சார் என்ன செய்தார், தூக்கி சூளை அதிக கோம் வந்து செண்டாவிசையும் அவர்கள் வணந்து கொள்ள வணங்க இல்லை என்று சொன்ன போது சூளை 7 மடங்கு சூடாக்கி மூவரையும் கொண்டு போய் அதிலே போட்டார்கள். போனவர்களும் மறித்து விட்டார்கள், ஆனா போட்ட மூன்று பேரும் அப்படியே அதுக்குள்ள இருந்தார்கள். அப்போது பார்த்து சொல்ல, நாங்கள் மூன்று ஆலையில போட்டோம், இப்ப 4வது ஆளும் சேர்ந்து உலாவுகிறார் உலாவுகிறார். அப்ப 4வது ஆள் அவது தேவ குமாரனுக்கு ஒப்பாக தேவ மனுஷனுக்கு சாயலாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். முதல் இனத்தினவர் உங்களை தப்பிக்கத்தக்க தேவன் யார், ஆனா இவர்கள் என்ன செய்தார்கள், உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு தேவையில்லை, தப்பிவிட்டாலும் தப்பிக்காவிட்டாலும் நான் சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம். அவருடைய தெரிவு போட்டார்கள். பிறகு அவர் 4 பேரையும் தூக்கி வெளியிலே எடுத்தார்கள். எடுத்தபோது அங்கு என்ன நடக்குது பாருங்க, 26வது வசனத்தை வாசி பாருங்கள்.
அப்பொழுது நேபுகாச்சார் எரிகிற அக்னிச்சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராய சாத்ராக் மேசாக் ஆபினாத் என்பவளே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேசாக் ஆபினாத் என்பவர்கள் அக்னியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள்.
சரி, அங்கே வந்து அவருக்கு ஒரு மனமும் இல்ல, தலைமை கருகை இல்ல, சால்வையில கூட அக்கினி மனம் இல்ல, ஒன்றுமே இல்ல. என்ன நடந்தது? முதலாக கொண்டு போனவர்களே மறிச்சு போயிட்டார்கள், ஆனா இவர்கள் ஒன்றுமே அங்கே சேதப்படுத்தவில்லை. காரணம் அவருடைய தெரிவு. அவருடைய தெரிவினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இதே ராஜாசுர உங்களை தப்பிக்கத்தக்க தேவன் யாருன்னு சொன்னவர், அவர் சொல்ற உன்னதமான தேவனுடைய சாசனாகிய நீங்கள் வெளியே வாருங்கள். இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது வசனத்தில் பாருங்கள், நேபுகாட்நேச்சர் என்ன சொல்லுகிறார்.
அப்பொழுது நேபுகாச்சார் வசனித்து, சாத்ராக் மேசாக் ஆபத்தியா என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தன்னுடைய தேவனை தவிர ஓரொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தாங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேசாக் ஆபத்தியா என்பவருடைய தேவனுக்கு விரோதமாய் தூசண வார்த்தையை சொல்லுற எந்த ஜனத்தானும் எந்த வியாதியாயினும் எந்த பாசைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்கலமாகும் மட்டும் எருக்கலமாகப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான்.
இப்படியாய் ரட்சிக்கப்பட்ட தேவன் யாரும் இல்லை. பாருங்கள், உங்களை தப்பிக்கத்தக்க தேவன் யார் என்று சொன்னவர் அதுவே சொல்றார், நீங்கள் ஒருவரே தேவனுக்கு சோத்திரம், உங்கள் தேவனே தேவன், அவரை தவிர ரட்சிக்க தேவன் இல்லை. இவர்களுக்கு எதிராக யார் சொன்னாலும் அவர்கள் அழிந்து போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. காரணம் சாத்ராக் மேசாக் ஆபேதனகோவின் தெரிவு என்ன நடந்தது என்று சொன்னால், ஆசீர்வாதமாய் ராஜாவையே மாற்றிட்டு அந்த தேசத்தையே மாற்றி. பழைய எண்ணங்களை நடந்து கொண்டு போன வருஷத்து விட்ட பிள்ளைகளை நாம் செய்து கொண்டு இருப்போம், ஆனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. தேவன் வார்த்தை வந்திருக்கலாம், வாக்கு தத்துவங்கள் தந்திருக்கலாம், ஆனா அந்த வாக்கு தத்துவத்தின்படி நாங்கள் நடந்தா தான் அந்த தேவனை ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இன்னுமாய் ரெண்டு காரியங்களை பார்த்து லூக்கலின் சுவிசேஷத்திலே பாருங்கள். இது எல்லாருக்கும் தெரியும், லூக்கலின் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்திலே எல்லாருக்கும் தெரியும். யாரு? மாத்தாள், மரியாள், அவருடைய சகோதரன் லாசரு என்று எல்லாருக்கும் மூவரை குறித்தும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மூவரை குறித்தும் பார்த்தால் அங்கு மாத்தாள் என்ன செய்கிறாள், அவரை தன்னுடைய வீட்டுக்கு வரும்படி அழைக்கிறார். அழைத்த போது அழைத்து என்ன நடந்தது? அழைத்த போது மரியாள், பாருங்க இருபத்தி முப்பத்தொன்பதாம் வசனத்தை வாசிங்கள்.
அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்திருந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள்.
வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். அப்ப மாத்தா அநேக வேலைகளை செய்துள்ள விருந்து இயேசு வந்திருக்கிறார் வீட்டிலே, அவருக்கு ஏதாவது நான் ருசிகரமா சமைச்சு காரியங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அநேக வேலைகளை செய்துகிறதிலே அதிக பிஸியா இருந்தார். பிஸியா இருந்து போட்டு அவள் சொல்லுகிறார் ஆண்டவரிடத்தில் வந்து, இந்த மரியாள் உம்முடைய பாதத்தில் இருக்கிறாள், அவள் வந்து எனக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடாதா என்று ஆண்டவரை நீர் சொல்லும் என்று சொல்லி ஆண்டவரை கேட்கிறார், சொல்லுகிறார். அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்றால், இயேசு அவளுக்கு நாற்பத்தி ஆறு வசனம் பிரயத்திரமாக, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இன்றைக்கும் நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறோம். காரணம் எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த வருஷத்தை ஆரம்பத்திலே நாங்க எப்படி இருக்கிறோம், இந்த வருஷம் முடிவில் எப்படி இருப்போம், எங்களோட வருமானம் என்ன, எங்களோட குடும்ப வாழ்க்கை என்ன, எங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கை என்ன, பிள்ளைகளோட படிப்பு என்ன, இப்படி நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் என்ன செய்கிறோம், கலங்குகிறோம். மாத்தால் கலங்கினது போல நாங்கள் கலங்குகிறோம். காரணம் என்ன? சரியான தெரிவு இல்லை. அதுக்கு ஆண்டவர் சொல்ற கர்சனை நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசுங்க.
தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டுவிடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார்.
என்ன சார் நல்ல பங்கு? என்ன தெரிந்து கொண்டாள்? என்ன பங்கு? அவளுக்கு மரியாள் நின்றுபட்ட சகோதரி தான், அவள் இயேசுவின் பாதிரியை உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டுதான்.
தேவனுடைய வசனம்தான் அவள் தெரிந்து கொண்ட காரியம். மற்ற காரியங்களை குறித்து அவள் பிறகுதான் யோசிப்பாள். அப்ப தேவனுடைய வார்த்தையை குறித்து அவள் தெரிவித்து கொண்டார். அவருடைய வாயிலிருந்து வார வார்த்தைகளை குறித்து அவள் தெரிவித்து செய்திருந்தார். அப்ப எங்கட தெரிவி என்ன? பழைய பாடலை பார்த்த அப்படியான காரியங்களை தெரிந்து கொள்ளதிலே நாம் ஜாக்கிரதா இருந்தால் நிச்சயமாகவே நாம் இந்த வருஷ முடிவிலே தேவ வாக்குத்தத்தின்படி ஆசீர்வதிக்கப்படுவோம். கடைசியாக அப்போஸ்தலர் 7 அதிகாரத்திலே பார்த்து கொள்ளுங்கள். அங்கே ஒரு தேவ மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து எல்லாருக்கும் தெரியும், மோசே இல்லையா? 7 21 22 23 வார்.
அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தார். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களும் கற்பிக்கப்பட்டு வாக்களும் செய்யும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று.
அவருடைய இருதயத்திலே எண்ணம் உண்டாயிற்று. இவன் யார்? பார்வோனுடைய குமார, எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களை கற்று வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாயிருந்தான். இந்த மோச ஒரு குறவே இருக்காது. ராசகுமாரத்தி மகனா வளர்கிற, ஆனால் அவன் அவர் எடுத்து தெரிந்து கொள்ளுதல் என்ன என்று பார்த்தால் யாத்திராபசத்திலேயும் இருக்கிறது. ஆனால் எபிரேயர் நிருபத்திலே பார்த்தால் அங்கு ஒரு காரியத்தை அவர் அங்கு தெரிவு செய்கிறார். 23, 24, 25 வாசம். 21, 22, 23, 24, 25, 26 எபிரேயர் 11 அதிகாரம் 22 308 பக்கம்.
மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான்.
அதிக பாக்கியம் என்று அவன் தெரிந்து கொள்ளுதல் என்ன பாருங்கள், அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுப்பது தெரிந்து கொண்டான். அவன் தெரிந்து கொண்டு மோசே தெரிந்து கொண்ட காரியம் ஒரு குறவில்லாமல் அப்படியா வாழ்ந்திருக்கலாம் ராஜ சமூகத்திலே. அவன் என்ன செய்தான்? தன் தனத்தோடு துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் அவன் என்ன செய்தான்? தெரிந்து கொண்டான். தெரிந்து கொண்டதன் நிமித்தம் மோசேயின் வாழ்க்கையை குறித்து பார்த்தார். 600,000 மக்களை நடத்தி வந்திருக்கான் வனாந்தரத்தில். பார்வோனிடத்திலிருந்து எத்தனையோ காரியங்களை நடத்தி அற்புதங்களை நடத்தி சுதந்திர சுதந்திரத்தை பிரித்து மாறாமல் தண்ணீரை மாற்றி எத்தனையோ காரியங்கள் மன்னாவை கொடுத்து அநேக காரியங்களை நடத்தி இருந்தார். இப்படியா தேவ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிக்கதை அவன் தெரிந்து கொண்டான். ஆகவே தேவனாலே நாங்கள் இன்று மோசே குறித்து நாங்கள் படிக்கிறோம், கற்கிறோம். வேதத்திலே நாங்கள் பார்த்து கிட்டத்தட்ட 8 காரியங்கள் பார்த்துட்டோம். முதலாவது ராகாப், 2 பார்த்தோம் ரூத், 3 பார்த்தோம் தாவீது, அடுத்தது டேனியல் உணவிலே என்னத்தை தெரிந்தோம், தன்னை திருட்டுப்படாதபடி தந்தை தெரிந்து கொண்டான். அதே விடத்திலே டேனியல் பத்திரத்தில் கையெழுத்து போட்ட பிறகும் ஜன்னலை திறந்து 3 ஜெபித்து தேவனை தெரிந்து கொண்டான். அங்கே சிங்க கோயிலிருந்து அவன் காப்பாற்றப்பட்டான். சாத்ராக் மேஷாக் ஆபேனகோ எரிகிற அக்கினியிலிருந்தும் அங்காட்பட்டான். காரணம் அவனுடைய தெரிவு. மரியாள் தன்னை எடுபடாத தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். மோசே கூட தன்னுடைய ஜனத்தோடு துன்பத்தை அனுப்பித்தது கிறிஸ்துவின் நித்தம் அவன் தெரிந்து கொண்டான். காரணம் அதனால் தான் இன்றைக்கு மோசே குறித்து நாங்கள் படிச்சுறோம். புத்தகத்திலே தேவனுடைய வார்த்தையிலே அவனை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய தெரிவு எப்படி இருக்கிறது? 2010 நாம் தெரிந்து கொண்ட காரியம் என்ன? தேவனுக்கு பிரியமானதா விருப்பமானதா நாம் தெரிந்து கொண்டோமானால், தேவ சித்தத்தின்படி விருப்பமாடி நாங்கள் தெரிந்து கொண்டால் நிச்சயமாகவே தேவனுடைய வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே கடைசியாக கொண்டுஜோவான் 2:29 பார்த்து நாங்கள் உச்சவிக்க கடன் செல்வோம். கொண்டுஜோவான் 2:29 அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவனுக்கு அவர்கள் பிறந்தவன் என்றும் அறிந்திருக்கிறீர்கள். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவர் என்று அவரை பிறந்தவர் எவரும் அறிந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு தெரிந்திருப்பல் அவருக்கு நீதி உள்ளதாய் இருக்க தேவ சோமத்திலே எல்லாருமாய் ஒரு விசை ஒளிமை நின்று தேவ சோமத்திலே எங்களை ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் கடை செல்ல போகிறோம்.